அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 10 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியிற்கே, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்திருப்பது குறித்த செய்தி.
பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் நமக்கு டைம் குடிச்சு அவங்களை சேஞ்ச் பண்ணி கொண்டு வச்சிருந்தோம். அந்த பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்ததுனால மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் லெவலில் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு சார். அவரோட மார்னிங் 3 hours அவர் வந்துட்டு ட்ரைனிங் பண்ணுவார் சார், ஈவினிங் 3 hours ட்ரைனிங் பண்ணுவார்.
இலங்கை வடமாகாணத்தின் வளர்ச்சிக்கு அரசு துறைகளே முட்டுக்கட்டையாக உள்ளதாக ஜனாதிபதி முன்னிலையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு.
நகர அபிவிருத்தி அதிகார சபை, தொல்பொருள் திணைக்களம் என பல்வேறு திணைக்களங்களினதும் அதிகார சபைகளினதும் அளவுக்கு மிஞ்சிய தலையீடுகள் காரணமாக மேற்படி அபிவிருத்தி வேலைகள் முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளன.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரிய மைக்கேல்.
சிரியாவில் 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை வழங்கியிருக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள உடன்பாடு திங்கட்கிழமை அன்று அமலாகிறது. அது குறைந்தது 1 வாரம் தொடர்ந்தால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் மீது விமான தாக்குதலை ஒருங்கிணைத்து நடத்தும். அமெரிக்காவின் ஆதரவோடு போராடி வருகின்ற கிளர்ச்சி குழுக்களின் மீது சிரிய அரசுப்படை வான்வழி தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்பது ரஷ்ய அமெரிக்க உடன்பாட்டின் முக்கியதொரு அம்சமாகும்.
சிரியாவில் போர் நிறுத்தம் பற்றி அமெரிக்காவும் ரஷ்யாவும் எட்டியுள்ள உடன்படிக்கைக்கு சிரியாவின் அண்டை நாடுகள் கவனமாக கருத்து தெரிவித்துள்ளன. இந்த உடன்பாட்டை வரவேற்றுள்ள துருக்கி உதவிகள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்று கூறியிருக்கிறது. சிரியாவின் அதிபரை ஆதரிக்கும் துருக்கியிடம் ஈரானிடமிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் இதுவரை எதுவும் இல்லை. இந்த உடன்பாட்டு எச்சரிக்கையான நடவடிக்கை என்று சிரியா லெபனான் ஆதரவு செய்தித்தாள் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த உடன்பாடு சற்று நம்பிக்கை அளித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கும் சிரியாவின் எதிரணி செய்தி தொடர்பாளர் இது நடைமுறையாவது பற்றிய அதிக விவரங்கள் தேவைப்படுவதாக கூறியுள்ளார்.
சிரியாவில் போராளிகள் வசமிருக்கும் இட்லிப் நகரில் காய்கறி சந்தை மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பலியானவர்களில் குழந்தைகளும் இருந்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் சிரியாவின் வடக்கு நகரமான அலப்போவில் போராளிகளுக்கும் சிரிய இராணுவத்தினருக்கும் இடையே தீவிர சண்டை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அமெரிக்க அதிபர் வேட்பாளரான டொனால்டு டிரம்பின் பாதி ஆதரவாளர்கள் எதற்கும் பயனற்ற உதவாக்கரைகள் என்று ஹிலாரி கிளிண்டன் விமர்சித்திருக்கிறார்.
That other basket of people are people who feel the government has let them down.
நியூயார்க்கில் தேர்தலுக்கு நிதி திரட்டும் கூட்டம் ஒன்றில் அமெரிக்க ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான ஹிலாரி கிளிண்டன் இதனை தெரிவித்துள்ளார். அவருடைய போட்டியாளரை ஆதரிப்போரில் சிலர் இனபெரியர், ஆணாதிக்க மனப்பான்மை உடையவர், வெளிநாட்டினர் மீது துவேஷ மனப்பான்மை உடையவர் மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்பு கொள்கை உடையவர் என்று அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறான கூற்றால் ஹிலாரி கிளிண்டன் மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளதாக டிரம்பின் பரப்புரை மேலாளர் கூறியிருக்கிறார்.
நாடு கடந்து ரஷ்யாவில் வாழ்ந்து வரும் அமெரிக்காவின் முக்கிய ரகசியங்களை பொதுவெளியில் வெளியிட்டவருமான எட்வர்ட் ஸ்னோடன் ரஷ்யாவின் மனித உரிமைகள் பதிவுகள் மீது அரிய தாக்குதல் ஒன்றை தொடுத்துள்ளார். மேலும் சமீபத்தில் கணினி ஹேக்கிங் மோசடியில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஃபைனான்சியல் டைம்ஸ் நாளிதழுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் முற்றிலும் தேவையற்ற, அதிக செலவு பிடிக்கக்கூடிய மற்றும் சேதங்களை உண்டாக்கும் விவகாரங்களில் தனிநபர் மற்றும் கூட்டு உரிமைகளில் வரம்பு மீறி ரஷ்யா செயல்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
போதை தரக்கூடிய காட் இலையை கொண்டு செல்லும் விமானங்களை தடை செய்யும் தீர்மானத்தை சோமானிய அரசு திரும்பப் பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக கன்னியா தெரிவித்திருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை சோமானிய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தடை ஒரு நாளைக்கு சுமார் 500,000 அமெரிக்க டாலர் வர்த்தகத்தை பாதித்திருக்கிறது. காட் போதையிலேயே அதிகமாக வர்த்தகம் செய்வது பற்றி கலந்துரையாட பிரிவினைவாத சோமாலியலாண்டு குடியரசின் மூத்த அதிகாரி சமீபத்தில் நடத்திய சந்திப்பிற்கு பிறகு இந்த தடைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கென்னி அரசு செய்தி தொடர்பாளர் எரிக் கிராத்தே மறுத்திருக்கிறார்.
செய்தியிற்கு கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெறும் மாற்றுத்திறனாளர்களுக்கான பாராலிம்பிக் போட்டிகளில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்று தமிழக வீரர் மாரியப்பன் சாதனை படைத்துள்ளார். அதே பிரிவில் இன்னொரு இந்திய வீரர் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். அது குறித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் முரளிதரன்.
பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதலில் T42 பிரிவில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மாரியப்பன் தங்கவேலு அதிகபட்சமாக 1.89 மீட்டர் உயரத்தை தாண்டினார். இதே போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கும் இந்தியாவைச் சேர்ந்த மற்றொரு வீரரான வருண்சிங் பாட்டி 1.86 மீட்டர் உயரத்தை தாண்டியுள்ளார். அந்த போட்டியில் பங்கேற்ற 12 போட்டியாளர்களில் 6 பேர் தங்களது 8வது முயற்சியில் 1.74 மீட்டர் உயரத்தை கடந்ததால் போட்டி கடுமையாக இருந்தது. அடுத்த கட்டங்களில் போட்டி 3 பேருக்கு மட்டும் என்ற நிலையில் வருண்சிங் பாட்டி, மாரியப்பன் ஆகியோர் 1.83 மீட்டரை தாண்டினர். பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் மாரியப்பன் தங்கவேலு 1.89 மீட்டரை தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்றார். இந்த வெற்றியை அடுத்து மாரியப்பனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மாரியப்பனுக்கு தமிழக அரசு 2 கோடி ரூபாயை பரிசாக அறிவித்துள்ளது. மாரியப்பனின் சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தின் பெரிய வடகம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். இந்த வெற்றிக்காக மாரியப்பன் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டதாக அவருக்கு பயிற்சி அளித்தவர்களில் ஒருவரான தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தைச் சேர்ந்த இளம்பருதி பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரைனிங் வந்தது, ட்ரைனிங் அந்த டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு அவருடைய என்னென்ன வீக்னஸ் இருந்து லேக் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெக் ஸ்ட்ரென்த்னிங் ட்ரைனிங், ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்லாம் நம்ம கொடுக்கும் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு பெட் ஃபெசிலிட்டி வந்துட்டு நம்ம இந்த லேண்டிங் ஏரியா ஃபெசிலிட்டி வந்து நம்ம ஸ்டேடியத்தில் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் வந்த பிறகு அவருக்கு ஃபாஸ்ட் கிளாப் நம்ம மாத்தின உடனே அவர் 1.74 வந்துட்டு டேரக்டாக வந்துட்டு 1.91 வந்துட்டு இருக்கார். இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1.5 இயர் நமக்கு டைம் பிடிச்சி அவங்களை சேஞ்ச் பண்ணி கொண்டு வருது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்ததுனால மட்டும்தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் லெவலில் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு சார் அவரால்.
மிகவும் எளிய குடும்ப பின்னணியைச் சேர்ந்த மாரியப்பனின் தந்தையான தங்கவேலு செங்கல் சூளையில் பணியாற்றி வருகிறார். தாய் சரோஜா காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். மாரியப்பனுக்கு 5 வயதாக இருக்கும்போது வீட்டின் அருகேயுள்ள கோவில் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் அவரது கால் பாதத்தின் பெரும்பகுதி சிதைந்தது.
முரளிதரன், காவிரி நதிநீர் பிரச்சனையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக மாநில அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து பெங்களூருவில் உள்ள பத்திரிகையாளர் முத்துமணியிடம் கேட்டேன்.
கர்நாடகத்துடைய அவசர அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை வந்து முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம், காவிரி மேற்பார்வை குழுவில் மேல்முறையீடு செய்வோம் தீர்மானிக்கப்பட்டது. என்றால் காவிரி மேற்பார்வை குழுவினுடைய கூட்டம் செப்டம்பர் 12 உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து நடக்க வருகிறது. இந்த கூட்டத்தில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க கர்நாடகத்து முடிவு செய்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இது குறித்து சட்டத்துறை அமைச்சர் சிபி ஜெயச்சந்திரா அவர்கள் கூறுகையில் இந்த பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக மழை பெய்தால் சராசரி ஆண்டுக்கு 120 TMC கடலில் கலப்பதாக அவர் கூறுகிறார். அதனால் இதை தவிர்த்து இந்த தண்ணீரை மிச்சப்படுத்தி ஆக்கப்பூர்வமாக பணிகளுக்கு பயன்படுத்துவதற்காகவும் மின்சாரம் தயாரிப்பதற்காகவும் மேகதாதுவில் அணை கட்ட எங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதே போல் ஒகனைக்கல்லில் தமிழக அரசு அணை கட்டுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை என்றும் கூறியிருக்கிறார். மேலும் புதுடெல்லி இன்று பேசிய உமா பாரதி அவர்கள் இந்த விஷயத்தில், அதாவது காவிரி விடயத்தில் நாங்கள் தலையிட்டு சேர்க்க வேண்டும் என்றால் அவசியம் நாங்கள் தலையிடுவோம் என்று கூறியிருக்கிறார். இதற்கு கர்நாடக அரசு தன்னுடைய வரவேற்பை தெரிவித்துள்ளது.
கடந்த சில நாட்களாக காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்திலே தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றும் போராட்டம் நடைபெற்றிருக்கிறதா அல்லது சகஜ வாழ்க்கை திரும்பிவிட்டதா?
பெங்களூரு, மண்டியா, மைசூர் இந்த 3 மாவட்டங்களில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக விவசாயிகள் மற்றும் கருண அமைப்பினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மண்டியாவிலே மறுபடியும் சாலை மறியல் போராட்டம் மற்றும் கிருஷ்ணா சாகர் அணையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு கிருஷ்ணா சாகர் அணையை முற்றுகையிட்ட விவசாயிகளில் 3 பேர் காவிரி நதியிலே குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தார்கள். இதனால் இது ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இது தவிர பெங்களூரில் கட்டட அமைப்புகள் குறித்தும் கர்நாடகத்தில் நடந்த இந்த காவிரி எதிர்ப்பு போராட்டம் குறித்தும் தமிழ் இளைஞர் சம்பத் என்பவர் தன்னுடைய முகநூலிலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதற்கு கண்டனம் தெரிவித்த கண்ணமைப்புகள் அவரை அடித்து உதைத்து மிகவும் துன்புறுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவித்தன.
பத்திரிகையாளர் முத்துமணி வழங்கிய தகவலுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். குற்றச்செயல்கள் தொடர்பாக காவல்துறையிடம் தொலைபேசியில் தமிழில் புகார் அளிக்க வகை செய்யும் புதிய சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அதுகுறித்து வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
காவல்துறையினரிடம் குற்றச்செயல்கள் தொடர்பாக தொலைபேசியில் உடனடியாக தமிழ் மொழியில் முறைப்பாடு செய்வதற்கான தொலைத்தொடர்பு சேவையொன்று நேற்றிரவு வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரா அவர்கள் இதனை வைபவ ரீதியாக தொடக்கி வைத்திருக்கின்றார். குற்றச்செயல்கள் தொடர்பில் காவல்துறையினருடன் அவசரமாக தொடர்பு கொள்வதற்காக 119 என்ற இலக்க தொலைத்தொடர்பு வசதி ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்றது. எனினும் தமிழ் மொழியில் முறைப்பாடுகளை செய்வதற்கு அதில் வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை. இதனால் சிங்கள தெரியாதவர்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த குறைபாட்டை போக்குவதற்காக இந்த புதிய தொலைத்தொடர்பு சேவை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய சேவை முதன்முறையாக வடமாகாணத்தில் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கென ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா மாவட்டத்திற்கென ஒரு கைத்தொலைபேசி இலக்கமும் மன்னார் மாவட்டத்திற்கென வேறாக ஒரு கைத்தொலைபேசி இலக்கமும் வழங்கப்பட்டிருக்கின்றன.
சமூகத்தில் இடம்பெறுகின்ற குற்றச்செயல்கள், போதைப் பொருள் கடத்தல்கள், போதைப் பொருள் வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களை கண்டுபிடிக்கவும் அவற்றை கட்டுப்படுத்தவும் இந்த தொலைதொடர்பு சேவை பெரிதும் உதவியாக இருக்கும். அத்துடன் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் விரிவடைந்துள்ள உறவை பலப்படுத்தவும், அமைதி, சமாதானம், நல்லிணக்கம், சகவாழ்வு என்பவற்றை உருவாக்கி இருதரப்பினரும் நெருங்கி செயற்படுவதற்கும் இது வழிவகுக்கும் என்றார் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரா அவர்கள்.
மாணிக்க வாசகம். புதிதாக உருவாக்கப்படவுள்ள அரசியல் யாப்பு சம்பந்தமாக தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஊடகங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அது குறித்த செய்தியை வழங்குகிறார் கே.எஸ். உதயகுமார்.
புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக தவறான பிரச்சாரங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஊடக நிறுவனங்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் 70வது வருடாந்த மாநாட்டில் பிரதான அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற முறையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாதென்று முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் அந்த கட்சியின் தலைவர்கள் குரல் கொடுத்து வந்தனர். இந்த பின்னணியில் சம்பந்தப்பட்ட மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மட்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் ஜனாதிபதி பதவியில் அமர்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி முக்கிய பங்களிப்பு வழங்கியதாக தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடி மற்றும் ஐநாவினால் ஏற்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்க முடியாதமை காரணமாகவே முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ திடீரென ஜனாதிபதி தேர்தலை நடத்தி தோல்வி கண்டதாக ஜனாதிபதி சிறிசேன தெரிவித்தார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் ஸ்தாபிக்கப்பட்ட தேசிய அரசாங்கம் இந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து நாட்டை காக்க நடவடிக்கை எடுத்ததாக ஜனாதிபதி தெரிவித்தார். சகல மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன இது சம்பந்தமாக சில குழுக்கள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறு தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஜனாதிபதி சிறிசேன மேலும் வேண்டுகோள் விடுத்தார்.
கே.எஸ். உதயகுமார். வடமாகாணத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றத்துக்கு சில அரசு திணைக்களங்களை முட்டுக்கட்டையாக உள்ளதாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். அது குறித்து உடனடியாக கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உறுதியளித்துள்ளார். அது குறித்த செய்தியை வழங்குகிறார் மாணிக்க வாசகம்.
வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டைகளை தீர்ப்பது குறித்து வடமாகாண முதலமைச்சர் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் ஆராய்ந்து துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உறுதியளித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் யாழ் மத்திய கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது வடமாகாணத்தின் மிகப்பெரிய குளமாகிய இரணமடு குளத்தின் குளக்கட்டை புனரமைக்கும் பணிகளில் பல்வேறு திணைக்களங்கள் தலையிட்டு புதிய பிரச்சனைகளை கிளப்பி வருவதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் எடுத்துரைத்த போதே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது.
நமது பகுதிகளில் இடம்பெறும் அபிவிருத்தி பணிகள் பல இங்கு செயற்படும் சில திணைக்களங்களின் முறையற்ற செயல்களினால் முற்றிலும் முடக்கப்படுகின்றன. இரணைமடு குளக்கட்டு திருத்த வேலைகள் மாரிகாலத்திற்கு முன்பதாக நிறைவு செய்யப்பட வேண்டும் என முனைப்புடன் செயலாற்ற விளைகின்ற போது வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சு, கனியவள அமைச்சு, மத்திய சுற்றாடல் அதிகார சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை, தொல்பொருள் திணைக்களம் என பல்வேறு திணைக்களங்களினதும் அதிகார சபைகளினதும் அளவுக்கு மிஞ்சிய தலையீடுகள் காரணமாக மேற்படி அபிவிருத்தி வேலைகள் முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளன. சுமார் 25,000 ஏக்கர் வயல் நிலங்களில் நெற்பயிர் செய்க எதிர்வரும் காலபோகத்தில் மேற்கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கி நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உரையாற்றுகையில் இந்த விடயம் குறித்து உடனடியாக கவனம் செலுத்தப்படும் என குறிப்பிட்டார். இரணமடு குளம் என்பது வடமாகாண விவசாயிகளின் மிகப்பெரிய நீர்த்தேக்க செல்வமாகும். நாட்டின் ஏனைய பகுதிகளைப் போல வடமாகாண மக்களின் வருவாயும் ஜீவனோபாயமும் விவசாயத்திலேயே தங்கியிருக்கின்றது. எனவே நான் யாழ்ப்பாணத்திற்கு மீண்டும் விஜயம் செய்து இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளில் ஏற்பட்டுள்ள தாமதத்தையும் முட்டுக்கட்டைகளையும் நீக்குவது குறித்து முதலமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் அதிகாரிகளுடன் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்க இருக்கின்றேன் என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய அந்த செய்தியுடன் செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நேயர்களே, இன்று இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் நிகழ்ச்சி நேரமின்மை காரணமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.